எல்லாருக்கும் இந்த இனிமையான மாலை வணக்கம். ஸோ இங்கே வந்திருக்கிற அனைவருக்கும் பகவான் கிருஷ்ணருடைய ஆசீர்வாதம் கிடைச்சி நம்ம எல்லாரும் கிருஷ்ணனோட முன்னேற்ற அடையணும்னு நம்ம பிரார்த்தனை பண்ணுவோம். ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே. நம்ம கடந்த சில தினங்களாக வந்து பகவத்கீதையில் ஒரு ஒரு அத்தியாயமாக ஒரு ஒரு ஸ்லோகமாக படிச்சுட்டு வரோம். இப்போ மூணாவது அத்தியாயத்தில் முக்கியமான ஸ்லோகங்கள்லாம் படித்து அதை நம்ம ஓரளவுக்கு சில பிரபுபாவுடைய கருணையினாலையும் ஆச்சாரியருடைய கருணையினாலையும் பூர்வாச்சாரியருடைய கருணையினாலையும் நம்ம வந்து பகவத்கீதையை ஓரளவுக்கு புரிய முயற்சிட்டு இருக்கோம். பிரபுபாவுடைய விளக்க உரைகள் படிக்கிறது நம்ம ரொம்ப எளிமையாக பகவத்கீதை நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது. அது சம்மந்தமாக நிறைய உதாரணங்கள் நம்ம பார்த்தோம். ஸோ எப்படி நம்ம மூணாவது அத்தியாயம் வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம், முடிச்சிருக்கோம். ஸோ இன்றைக்கு வந்து நம்ம நாலாவது அத்தியாயம். ஸோ நாலாவது அத்தியாயம் நம்ம வந்து ஸ்லோகங்களை படிக்கிறதுக்கு முன்னாடி இந்த நான்காவது அத்தியாயத்துடைய மகாத்மியம், ஸோ கீதா மகாத்மியத்தில் வந்து இந்த பகவத்கீதையுடைய நான்காவது அத்தியாயம் எவ்வளோ சிறப்பு வாய்ந்தது, எவ்வளோ மகிமை வாய்ந்தது அப்படிங்கிறது ரொம்ப அழகாக வர்ணிச்சிருக்காங்க. ஸோ அந்த மகாத்மியத்தை நீங்கள் நம்ம படிச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம நான்காவது அத்தியாயத்துக்கு போவோம், ஸ்லோகங்கள் எல்லாம் படிப்போம். ஸோ கடந்த சில தினங்களில் முன்னாடி வந்து நம்ம ஒரு அத்தியாயம், முதல் அத்தியாயம், ரெண்டாவது அத்தியாயம், மூணாவது அத்தியாயம், மூணு அத்தியாயங்களுடைய மகிமையை படித்தோம். ஸோ இன்றைக்கு வந்து நாலாவது அத்தியாயம். ஸோ கீதா மகாத்மியம் மிக மிக அற்புதமான ஒரு சாஸ்திரம். கீதையினுடைய மகாத்மியத்தை போதிக்கக்கூடியதான் கீதா மகாத்மியம். அது வந்து பிரம்மதேவர், சாரி சிவபெருமான், மகாதேவர் சிவபெருமான் வந்து பார்வதி தேவ இடத்துல சொல்கிறாங்க. ஸோ அதை வந்து பகவான் கிருஷ்ணர் லக்ஷ்மி தேவியான ருக்மிணிகிட்ட திரும்பவும் அதை சொல்கிறது தான் நம்ம இந்த கீதா மகாத்மியாக படிச்சுட்டு இருக்கோம். ஸோ இதில் நாலாவது அத்தியாயத்துடைய மகிமையை வந்து சிவபெருமான் பார்வதி இடத்துல ரொம்ப அழகாக வர்ணிக்கிறாரு. அதே வந்து பகவான் கிருஷ்ணர் வந்து ருக்மிணி இடத்துல சொல்கிறாங்க. ஸோ ஒரு சமயம் வந்து கங்கை கரை, ஸோ கங்கை கரையில் வந்து காசி நகரம் ரொம்ப அற்புதமான க்ஷேத்திரம். ஸோ கங்கா வந்து மிக மிக புனிதமான தீர்த்தம். கங்கா பதித பாவனி, நம்முடைய எல்லா விதமான பாவங்களும் நம்மளை விடுவிக்கக்கூடியவங்க. ஸோ கங்கை வந்துட்டு நதிகளே மிக புனிதமானது, மிக உன்னதமானது, அதுக்கு ஈடையனே கிடையாது, மிகவும் முற்பற்ற ஒரு உன்னதமான நதி தான் கங்கை. ஸோ கங்கை வந்து பகவானுடைய ஜலஸ்வரூபம், பகவானுடைய ஜலாவதாரமாக கங்கை இருக்காங்க. கிருஷ்ணருக்கு மிகவும் பிரியமான பக்தர், கிருஷ்ணருடைய தாமரை பாதங்கள்லேருந்து தோன்றதுனால கங்கைக்கு வந்து எப்போ ஒரு தனி சிறப்பு உண்டு. அந்த கங்கா வந்து சிவபெருமான் தன் தலையில் தாங்கிட்டு இருக்கார், கங்காதரன். ஸோ கங்காதேவி நம்ம வந்து கங்கையை நினைக்கிறதுனாலையோ, இல்லை கங்கையோட நாமத்தை சொல்கிறதுனால, இல்லை கங்கையில் போய் ஸ்நானம் பண்ணுறதுனால, இது நம்ம பல ஜென்மங்களாக சேர்ந்த பாவகாரியங்கள் விடுபடுவோம். நம்ம ஹிருதயத்தில் அழுக்குகள்லாம் தூய்மையடையும், மனது புத்தி இதெல்லாம் தூய்மையடைந்து நம்ம கிருஷ்ணனோட முன்னேற்றடையும். ஸோ கங்காதேவி வந்து நம்ம கிருஷ்ண பக்தி கொடுக்கக்கூடியவங்க. ஸோ கங்காதேவி கங்கை எங்கெங்கே ஓடுறாங்களோ அந்த இடம்லாம் ரொம்ப ரொம்ப புனிதமானது. அந்த கங்கை கரைக்குள்ள கரையில் இருக்கக்கூடிய நகரங்களும் மிக மிக புனிதமானது. ஸோ அப்படி ஒரு க்ஷேத்திரம்தான் காசி. ஸோ காசியில் வந்து மகாதேவர் நித்தியமாக வாசம் பண்ணுறார், விஸ்வநாதரா. காசி விஸ்வநாதர், விசாலாட்சி பார்வதி வந்து விசாலாட்சியாகவும், சிவபெருமான் வந்து விஸ்வநாதராகவும் அங்கே எப்பவுமே நித்தியமாக வாசம் பண்ணுறாங்க. அங்கே சிவபெருமான் வந்து எப்பவும் ராம நாமத்தை ஓதிட்டுருக்கார், ராமா ராமா ராமா. ஸோ இப்படி சிவபெருமான் வந்து ராமரை தியானம் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால தான் காசியில் போய் இந்த உடலை விடுறவங்க மறுபிறவி கிடையாது. காசியில் எந்த ஜீவராசியில் எந்த உயிரினங்கள் வந்து காசியில் உடலை விட்டாலும் அவங்க பகவானுடைய தாமரை திருவடி அடையிறாங்க. அதுக்கு வந்து சிவபெருமானே பர்சனலாக வந்து பகவானுடைய நாமத்தை அவங்க காதில் ஓதுறதா வந்து அந்த ஸ்தலா புராணம் சொல்லுது. ஸோ அதனால் வேத காலத்தில் அப்படி தான் என்ன பண்ணுவாங்கன்னா, இல்லற வாழ்க்கையில் இருக்கிறவங்க, அதாவது நம்முடைய வேதம் எதை போதிக்குதுன்னா வர்ணாசிரம தர்மத்தை போதிக்குது. வர்ணாசிரம தர்மத்தை படிச்சிருக்கோம் இல்லையா, பிரம்மச்சாரி, கிரகஸ்தன், வனரப்பிரஸ்தன், சன்னியாசி. ஸோ முதல்ல பிரம்மச்சாரி வாழ்க்கை, அதுக்கப்புறம் கிரகஸ்த வாழ்க்கை, அப்புறம் வனரப்பிரஸ்த வாழ்க்கை, அப்புறம் சன்னியாச வாழ்க்கை. ஸோ இல்லற வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கிரகஸ்தர்கள் வந்து முதல்ல நல்ல பிரம்மச்சரியத்தில் பயிற்சி அளிக்கப்பட்டு அப்புறம் கிரகஸ்தர்களாகி அப்புறம் அதுக்கப்புறம் அவங்க குழந்தைகள்லாம் குடும்ப பொறுப்பு ஏற்கிற வரைக்கும் இல்லற வாழ்க்கையில் இருந்துட்டு அதுக்கப்புறமா தன் கணவன் மனைவி ரெண்டு பேரும் சேர்ந்து புனித ஸ்தலங்களுக்கு தீர்த்த யாத்திரை போவாங்க. காசி, அயோத்தியா, கயா, பிருந்தாவன், ஹரித்வார், மாயாப்பூர், இந்த மாதிரி புனித ஸ்தலங்களுக்கு யாத்திரை போவாங்க. அப்புறம் 50 வயதுக்கு மேலே அந்த குடும்ப தலைவரானவர் முற்றிலும் இல்லற வாழ்க்கையிலும் துறவு பெற்று அவர் பகவான் அடைகிறார். தர்ம அர்த்த காம மோக்ஷம். வேதங்கள் நமக்கு எதை சொல்லுதுன்னா, நம்ம என்ன தர்மத்தில் இருக்கோம் தெரிஞ்சுக்கணும். என்னுடைய தர்மம் பிராமண தர்மமா, சத்திரிய தர்மமா, இல்லை வைசிய தர்மமா, கிரகஸ்த தர்மமா, அந்த தர்மத்தை நம்ம சரிவர பண்ணணும். அது மூலமாக பொருளாதார முன்னேற்றம், அதுக்கப்புறம் இல்லற வாழ்க்கை, இல்லற வாழ்க்கையிலேருந்து இன்ப துன்பங்களை அனுபவிக்கிறது, இன்பத்தை அனுபவிக்கிறது, அது இறுதியில் மோட்சம். ஸோ மோட்சம் தான் இறுதி. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், அறியாமையினால நம்ம பௌதிக வாழ்க்கையில் உழண்டுருக்கோம், மோட்சத்தையே மறந்துடும். அதனால் வேத காலத்துலேருந்து காசி எல்லாம் குடும்ப விவகாரங்களும் முடிச்சதுக்கப்புறம் அந்த குடும்பத்தில் இருந்து காசி யாத்திரை போயிடுவார். காசி யாத்திரை போனால் திரும்ப வரமாட்டார், அவ்வளோதான். அங்கிருந்து அப்படியே அவர் பகவானுடைய சிந்தனையிலிருந்து தன்னுடைய இறுதி காலத்தை வந்து கிருஷ்ண உணர்வில் கழித்து இந்த உடலை விட்டு அவங்க பகவான்கிட்ட போயிடுவாங்க. ஸோ அதனால தான் காசிக்கு போனால் திரும்ப வர மாட்டாங்க. இப்போல்லாம் வந்து நம்ம ஃப்ளைட்டில் ட்ரெயின் எல்லாம் போயிட்டு வந்துடுறோம், யாத்திரை மாதிரி போயிட்டு வந்துடுறோம். வேத காலத்தில் வந்து தீர்த்த யாத்திரை போறாங்க அப்படின்னாலே எல்லா விவகாரங்களும் முடிச்சுட்டு அவங்க முழுமையா கிருஷ்ணனுடைய சேவையில் ஈடுபடுவாங்க. தென் இறுதியில காலத்துல பகவானை அதிகமா ஸ்மரணம் பண்ணி இந்த உடலை விட்டு அவங்க பகவானுடைய உலகத்துக்கு போயிடுவாங்க. ஸோ இப்படி இந்த காசி நகரம் ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்தது, பிரசித்தி பெற்றது. அந்த காசி நகரத்துல வந்து விஸ்வநாதர் கோயில பரத முனிவர் ஒரு பக்தர் வாழ்ந்தார். ஸோ பரத முனிவர் வந்து மிக உன்னதமான பக்தர், மிக தூய்மையானவர், எளிமையானவர், பகவான் மேல மிக சிறந்த அன்பு உடையவர், எப்பவுமே கிருஷ்ணருடைய ஸ்மரணத்திலே இருக்கக்கூடியவர், எப்பவுமே கிருஷ்ணருடைய நாமத்தை உச்சரிச்சுட்டே இருக்கக்கூடியவர். ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே. யாரு? பரத முனிவர். ஸோ பரத முனிவர் வந்துட்டு காசியில தங்கி எப்பவுமே கிருஷ்ணாவுடைய கைங்கறி சேவையில் ஈடுபடுறாரு, பகவானுடைய நாமங்களை ஜபிக்கிறாரு, பகவானை தியானிக்கிறாரு, பகவானுக்கு ஆரத்தி பண்றாரு. ஸோ இப்படி அங்கிருந்து அவர் வந்து ஆத்ம விஞ்ஞானத்தை வந்து பயிற்சி பண்றாரு. நான் இந்த உடல் அல்ல, நான் ஆத்மா, நான் கிருஷ்ணாவுடைய சேவகன், என்னுடைய சொரூபம் வந்து கிருஷ்ணாவுக்கு சேவை பண்றது, ஜீவேரே சொரூப போய் கிருஷ்ணேரே நித்யதாஸ் அப்படிங்கிறத உணர்ந்து தன்னுடைய முழு எண்ணம் புத்தி செயல்கள் மனம் புத்தி செயல்கள் எல்லாமே முழுக்க முழுக்க கிருஷ்ணாவுடைய சேவையில் ஈடுபடுத்துறார். யாரு? பரத முனிவர். ஸோ இப்படி பரத முனிவர் வந்து கிருஷ்ணாவுடைய சேவையில் ஈடுபடுத்திருக்கார். அங்கே எப்போ அவர் வந்து பகவத்கீதை வாசிக்கிறார், ஏன்னா அவருக்கு பகவத்கீதையை வாசிக்கிறது ரொம்ப பிடிக்கும். தினமும் பகவத்கீதை பாராயணம் செய்கிறாரு. குறிப்பாக அந்த நான்காவது அத்தியாயம் அவருக்கு ரொம்ப பிரியமானது. நான்காவது அத்தியாயம் தினமும் பாராயணம் செய்கிறார். யாரு? பரத முனிவர். இப்படி நான்காவது அத்தியாயம் வந்து படிச்சிருந்துருக்கார். அப்போ ஒரு நாள் வந்து பரத முனிவர் என்ன முடிவு பண்ணுறாருன்னா, அவர் வந்து தீர்த்த யாத்திரை பகவானுடைய லீலைகள் நடந்த இடங்களுக்கெல்லாம் யாத்திரை போகணும்னு முடிவு பண்ணுறார். அயோத்தியா, கயா, விருந்தாவன், மாயாப்பூர் இந்த மாதிரி புனித ஸ்தலங்களுக்கு யாத்திரை மேற்கொள்கிறார். யாரு? பரத முனிவர். ஸோ புனித இடங்களுக்கு யாத்திரை மேற்கொள்ளும் போது அவர் ஒரு சமயம் வந்து ஒரு குறிப்பிட்ட இடத்துல ஓய்வு எடுக்கிறார். பகலில் பூரா பிரயாணம் செய்வாங்க, இரவில் ஓய்வு எடுப்பாங்க. ஸோ அப்படி இரவில் ஓய்வு எடுக்கும்போது பரத முனிவர் வந்து ரெண்டு பெரிய இழந்த மரங்களுக்கு நடுவில் ஓய்வு எடுக்கிறார். ரெண்டு பெரிய இழந்த மரங்கள் நிற்கிது. அந்த இழந்த மரத்தினுடைய அடிவாரத்தில் நிழலில் வந்து பரத முனிவர் தங்குறார். தங்கி அன்னைக்கு வந்து இலைப்பாடுறார், ஓய்வு எடுக்கிறார். மறுநாள் காலையில் எழுந்திருச்சு பகவத்கீதை, ஸ்ரீமத் பகவத்கீதை நான்காவது அத்தியாயத்தை பாராயணம் செய்கிறார். ஸோ எப்படி அவர் அந்த இழந்த மரத்துக்கு அடியில் தங்கி நான்காவது அத்தியாயத்தை பாராயணம் செய்துட்டு அங்கே தங்கியிருந்து சில மணித்துளிகள் அங்கே தங்கியிருந்து அங்கேருந்து திரும்பவும் தன்னுடைய யாத்திரையை தொடர்றார். யாரு? பரத முனிவர். ஸோ இப்படி யாத்திரையை தொடங்கிட்டு அவர் போயிடுறாரு. அவர் போன சில தினங்கள்லேயே ஒரு அஞ்சாறு தின நாட்கள்லேயே வந்து அந்த இழந்த மரம் வந்து பட்டு போயிடுது, பாடி போய் அது காஞ்சி போய் அந்த இலையெல்லாம் உதிர்ந்து மரம் முறிஞ்சு போயிடுது. ஸோ அந்த மரத்து உடல் மர உடலில் இருந்த ரெண்டு ஆத்மாக்கள், தாவரங்களுக்கு உணர்வு ஆத்மா இருக்கு இல்லையா, உணர்வு இருக்கு இல்லையா, தாவர உடல். ஸோ தாவரங்கள் உயிரினங்கள், பறவைகள், புழுக்கள், பூச்சிகள் மாதிரி எண்ணற்ற உயிரினங்கள் இருக்கு. அதில் தாவர உயிரினங்கள் வந்துட்டு மரங்கள், செடிகள், கொடிகள். ஸோ இந்த மரங்கள் மர உடலில் ரெண்டு ஆத்மாக்கள் அங்கே ரொம்ப காலமாக நின்றுட்டு இருந்தது. ஸோ பரத முனிவருடைய ஸ்பர்சம் பட்டதுனாலையும் அவர் அங்கே தங்கியிருந்து பகவத்கீதை நான்காவது படித்ததுனாலையும் அவர் வந்து அவருடைய அந்த சங்கம் கிடைச்சதுனாலையும் அந்த ஆத்மாக்கள் ரெண்டு பேரும் அந்த மர உடல்லேருந்து கோரமான அந்த உடல்லேருந்து விடுபட்டாங்க. ஸோ என்னதான் தாவரங்கள் தானே, தாவரங்கள் வந்து மழை வெளிர் குளிர் இல்லையா, மழை வெயில் குளிர் எதுவாக இருந்தாலும் அங்கேயே தான் நிற்கணும். அது சுதந்திரமாக தனித்து செயல்பட முடியாது. அந்த மரத்து மேலே ஏறுவாங்க, பழங்களை பறிப்பாங்க, கிளைகளை முறிப்பாங்க, வரகுக்காக மரத்தை வெட்டுவாங்க. ஸோ யார் என்ன பண்ணாலும் அது பொறுமையாக தாங்கிட்டு தான் இருக்கணும். ஸோ அந்த மாதிரி ஒரு இக்கட்டான சூழ்நிலை கிடைக்கக்கூடிய உடல் தான் தாவர உடல். ஸோ மரங்கள் வந்து அந்த மாதிரி ஒரு பரிதாபமான உடல், அறியாமையின் மொத்த வடிவம் இந்த ஜட உடல். ஸோ இப்படி மர உடலில் இருந்த அந்த ரெண்டு ஆத்மாக்கள் விடுபட்டு அடுத்த பிறவியில் வந்து அவங்க மிகச்சிறந்த கற்றறிந்த பிராமணர் அந்தன குலத்தில் பிறக்கிறாங்க. இந்த ரெண்டு ஆத்மாக்களும் அந்தன குலத்தில் ரெண்டு குழந்தைகளாக பிறந்தாங்க. ஸோ இந்த ரெண்டு குழந்தை ரெண்டு பெண் குழந்தைகள், இந்த ஒரு பிராமணர் வீட்டில் மிகச்சிறந்த ஒரு வைஷ்ணவர் கிருஷ்ண பக்தருடைய வீட்டில் இந்த ரெண்டு குழந்தைகளும் பிறந்தாங்க. பிறந்து அவங்க அப்பாக்கிட்ட இருந்து தினமும் பகவத்கீதை, பாகவதம் இந்த மாதிரி கதைகள்லாம் கேட்டு வளர ஆரம்பிக்கிறாங்க. இப்படி இந்த குழந்தைங்க வந்துட்டு கிருஷ்ண உணர்வுலேயே வளர ஆரம்பிக்கிறாங்க. கிருஷ்ண உணர்வு வளர ஆரம்பித்து அவங்களுக்கு 6-7 வயசு இருக்கும். 7 வயசு இருக்கும்போது அவங்க கிராமத்தில் விளையாண்டு இருக்கும்போது திரும்பவும் பரத முனிவர் அந்த பக்கமாக வராரு. பல இடங்களுக்கு யாத்திரை போயிட்டு திரும்பவும் பரத முனிவர் வராரு. ஸோ பரத முனிவர் வந்துட்டு மிக மிக எளிமையான வைஷ்ணவர். அவர் தொடர்ந்து கிருஷ்ண உணர்வு பயிற்சி பண்ணுறதுனால அவர் இரட்டிப்பு தன்மையிலேருந்து விடுபட்டிருந்தார். இன்பம், துன்பம், வெறுப்பு, வெறுப்பு, லாபம், நஷ்டம், வெற்றி, தோல்வி, இந்த மாதிரி இரட்டிப்புள்ள எல்லாம் விடுபட்டு அவர் முழுக்க முழுக்க கிருஷ்ணருடைய ஸ்மரணத்திலே இருந்தார். ஸோ திரும்பவும் பரத முனிவர் வந்து அந்த கிராமத்துக்குள்ளே வரவும் அந்த ரெண்டு பெண் குழந்தைங்க, அந்த ரெண்டு பெண்களும் வந்து பரத முனிவருக்கு சாஷ்டகம் நமஸ்காரம் பண்ணாங்க. மனித அவங்ககிட்ட பிரார்த்திக்கிறாங்க, முனிவரே நீங்கள் ரொம்ப கருணை வாய்ந்தவங்க, உங்கள் தரிசனம் கிடச்சிட்டு நாங்கள் ரொம்ப பிரார்த்தனை பண்ணுறோம் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணுறாங்க. அந்த ரெண்டு பெண்களும் யார் இடத்துல? பரத முனிவர் இடத்துல. தென் பரத முனிவர் பார்த்து கேட்குறாங்க, நீங்கள் யாருமா, உங்களுக்கு என்ன வேணும், நான் என்ன செய்யணும்? நாம சொல்றாங்க, உங்களுடைய கருணையில தான் வந்து நாங்க இந்த உடல் கிடைச்சிருக்கோம், இந்த மனித உடல் கிடைச்சதுக்கு நீங்க தான் காரணம், உங்களுடைய காரணமற்ற கருணையினாலதான் எங்களுக்கு இந்த மனித சரீரம் கிடைச்சது, எங்க நாங்க யாருன்னு எங்களால் உணர்ந்துக்க முடிஞ்சது அப்படின்னு அவங்க பிரார்த்திக்கிறாங்க. தன் பரதமுனிவர் கேட்கிறாரு, நான் எப்படி காரணமாக முடியும், என்னால் உங்களுக்கு என்ன நடந்தது, ஆமா அது அப்ப நீங்க என்னவா இருந்தீங்க, எப்படி உங்களுக்கு இந்த மனித உடல் கிடைச்சது, தயவுசெய்து எனக்கு விளக்கமா சொல்லுங்க அப்படின்னு பரதமுனிவர் அந்த பெண்கள் இடத்துல கேட்கிறாங்க, அந்த குழந்தைகள் இடத்துல. இப்போ அந்த குழந்தைகள் சொல்றாங்க, முனிவரே நாங்க முன் ஜென்மத்துல வந்துட்டு இதுக்கு முந்தைய பிறவியில வந்து நாங்க ரெண்டு இழந்த மரமா இருந்தோம், நீங்க வந்து தூய வைஷ்ணவரா இருக்கீங்க, நீங்க பல இடங்கள யாத்திரை போக வரும்போது எங்க மரத்துல அடியில நெல்லில் உட்காந்து மரத்துக்கு அடிவாரத்துல உட்காந்து நீங்க மரத்துக்கு அடியில் உட்காந்து நீங்கள் வந்து பகவானுடைய லீலைகளை ஸ்மரணம் பண்ணீங்க, அங்கே நீங்கள் ஓய்வெடுத்தீங்க, அப்புறம் நீங்கள் அங்கே பகவத்கீதை 4வது அத்தியாயம் படிச்சிங்க, ஸோ அதோடைய பலனாக தான் வந்து உங்களுடைய அந்த பகவத்கீதை 4வது அத்தியாயத்துடைய பாராயணம் இதெல்லாம் நீங்கள் பண்ணனால தான் நாங்கள் அந்த கோரமான மர உடலேருந்து விடுபட்டு அந்த மனித சரீரத்துக்கு வந்தோம் அப்படின்னு உங்களுடைய காரணமற்ற கருணைதான் காரணம், நீங்கள் ஒரு வைஷ்ணவர் எவ்வளோ தூய்மையானவர் எவ்வளோ உன்னதமானவர்கிறார் நாங்கள் அப்போ தான் புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு அந்த ரெண்டு பெண்களும் திரும்ப பரதமுனியுடைய பாதங்களை விழுந்து நமஸ்கரித்து பிரார்த்திக்கிறாங்க. பரதமுனிவர் கேட்கறாரு, அப்படின்னா நீங்க எப்படி, நீங்க யாரு, உங்களுக்கு எப்படி இந்த மர உடல் கிடைச்சது, அதுக்கு முன்னாடி நீங்க என்னவா இருந்தீங்க? அப்போ அவங்க வந்துட்டு பகவானுடைய கிருபையினால வந்துட்டு அவங்க ஒரு பிறவியில என்னவா இருந்ததுங்கிறது அவங்களுக்கு ஞாபகம் இருந்தது. அவங்க முதல்ல வந்து அப்சரஸ், இந்திரனுடைய உலகத்துல தேவமங்கைகள் அப்சரஸா இருந்தவங்க, அப்படி அவங்க அப்சரஸா இருந்து இந்திரனுக்கு சேவை பண்ணிட்டு இருக்காங்க. இந்திர லோகத்துல வந்து நிறைய அப்சரஸ் தேவதைகள்லாம் இருக்காங்க, ரம்பா, ஊர்வசி, மேனகா, புஞ்சகஸ்தலை, திலோஸ் இவங்கெல்லாம் வந்துட்டு இயற்கையாக அழகாக இருப்பாங்க. அவங்க பியூட்டி பார்லர் போக வேண்டியதில்லை, அழகு சாதனங்களை பயன்படுத்த வேண்டியதில்லை, நேச்சராகவே அவங்களுக்கு இளமையாக இருப்பாங்க, அழகாக இருப்பாங்க. ஸோ இப்படி அவங்க வந்து தன்னுடைய அழகுனாலும் நடனத்தினாலும் பாடலாலையும் வந்து இந்திரனை சந்தோஷப்படுத்துகிறாங்க. யார்? தேவலோகத்தில் உள்ள தேவமங்கைகள். ஸோ அப்படி ஒரு நாள் வந்துட்டு இந்த மாதிரி இந்த ரெண்டு பெண்களும் வந்து தேவலோகத்தில் அழகான தேவமங்கைகளாக இருந்தாங்க. அப்போ பூலோகத்தில் வந்துட்டு கோதாவரி நதிக்கரை, எப்படி கங்கை மிக புனிதமானதோ அதே மாதிரி தென்னிந்தியாவில் வந்து கோதாவரி நதி மிக பிடித்த புனிதமானது. இந்த கோதாவரி நதிக்கரையில் இருக்கக்கூடிய நகரங்களும் மிக மிக புனிதமான இடம். இந்த கோதாவரி கரையில் வந்துட்டு சின்ன பாபம் அப்படின்னு ஒரு கிராமம் இருந்தது, என்ன ஒரு சின்ன பாபம். ஸோ இந்த சின்ன பாப கிராமத்தில் வந்துட்டு நிறைய பக்தர்கள் வாழ்ந்து வந்தாங்க. அவங்க கோதாவரியில் நீராடி தினமும் பகவானுடைய நாமங்களை உச்சரிப்பாங்க, ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே, இப்படி அந்த கிராமத்தில் உள்ளவங்க எல்லாருமே பகவானுக்கு சேவை பண்ணிட்டு இருக்காங்க. அந்த கிராமத்தில் வந்துட்டு சத்யதாபன் அப்படின்னு சத்யதபன் ஒரு முனிவர் வாழ்ந்து வந்தார். இங்கே சின்ன பாபம் அப்படிங்கிற கிராமம், இந்த இடத்துல கோதாவரி நதிக்கரையில். ஸோ அந்த சத்யதபன் வந்துட்டு தினமும் கடுமையான விரதங்களையும் தவங்களையும் பயிற்சி பண்ணார். பகவான் மேலே பகவானுடைய ஸ்மரணத்தில் பகவான் விஷ்ணுவை நினச்சிக்கிட்டு கடுமையான தவங்களும் விரதங்களும் பயிற்சி பண்ணுறார். குளிர் காலத்தில் பயங்கர குளிர், அந்த குளிரில் வந்து பனி எல்லாம் இருக்குது, அந்த பனியில் வந்து கடுமையாக தவம் செய்கிறார். அப்புறம் தண்ணியில் நதிக்கடியில் கோதாவரி நதியில் போயிட்டு தவம் செய்கிறாரு. அதுக்கப்புறம் வெயில் காலத்தில் நெருப்பு மூட்டி அதில் தவம் செய்கிறாரு. இப்படி நீர் அடியில் நெருப்பில் வந்து கடுமையான தவம் செய்கிறார். ஸோ அவர் தவம் வந்து அவ்வளோ எளிமையாக யாரும் கடுமையான தவங்கள் விரதங்களை பயிற்சி பண்ணுறாரு, அவ்வளோ எளிமையாக யாரும் பின்பற்ற முடியாது. அதனால் அவருடைய தவத்தில் திருப்தி அடைந்து மாபெரும் தேவரான பிரம்மா கூட அவர் அடிக்கடி சந்திக்க வர்றார். ஸோ பிரம்மா வந்து அவர் தன்னுடைய ஆசீர்வாதத்தை கொடுக்குறாரு, அவரோட பேசுகிறாரு, அவரோட பழகிறாரு. ஸோ இப்படி பிரம்மா உட்பட மிக உயர்ந்த தேவர்களும் கூட அந்த சத்யதபனுடைய தபத்தில் ரொம்ப திருப்தியாகி அவரோட பழக ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இந்த நேரத்தில் வந்து இந்திரனுக்கு பயம் வந்துச்சு. ஸோ இந்திரன் வந்துட்டு சொர்க்கத்துக்கு ராஜன், சொர்க்கராஜன், இந்திரன் சொர்க்கத்துக்கு அதிபன் இந்திரன், அதாவது இந்திரலோகம். ஸோ இந்திரனுக்கு என்ன பயம் வரும்னா, யாராவது பூலோகத்தில் வந்து கடுமையாக தவங்களும் விரதங்களும் பயிற்சி பண்ணாங்கன்னா இந்திரன் பயந்துடுவான், எங்கேயா தன்னுடைய பதவிக்கு வந்துடுவாங்களோ. ஸோ இதுதான் வந்துட்டு ஒரு தேவர்களுக்கும் இந்திரன் மாதிரி தேவர்களுக்கும் ஒரு தூய்மையான பக்தர்கள் பிரல்லாதர், துருவர், பரீட்சித், தசரதர், ஜனகர் இந்த மாதிரி உள்ள பக்தர்களுக்குள்ள வித்தியாசம், அம்பரீஷர், பரத மகாராஜ், ஸோ இவங்கெல்லாம் வந்துட்டு பிரல்லாதர் மாதிரி பக்தர்லாம் மிக மிக உன்னதமானவங்க. அவங்களுக்கு எதுமாரி பற்றுதல் கிடையாது, பயம் கிடையாது, கவலை கிடையாது, ஏக்கம் கிடையாது. அவங்க முழுக்க முழுக்க தன் வாழ்க்கையில் பகவானி சேவைக்காக அர்ப்பணித்தவங்க. அவங்க வந்து எந்த விதமான ஆசையும் இல்லாதவங்க, அதுக்கு எந்த ஆசையும் கிடையாது. அவங்க இந்த பௌதிக உலகத்தை அனுபவிக்கணும், ஏதோ ஆட்சி பண்ணணும், எந்த ஆசையும் இல்லைவங்க. அவங்க முழுக்க முழுக்க விஷ்ணுவோடைய சேவை, கிருஷ்ணாவுடைய சேவை தான் அவங்களுக்கு ரொம்ப தேவை. ஆனால் தேவர்கள் வந்து அந்த மாதிரி தூய்மையான பக்தர் இல்லை. இந்திரன் போன்ற தேவர்களுக்கு வந்து பதவி, பெயர், புகழ் இதெல்லாம் ரொம்ப ஆசைப்படும். அவங்க சக்காம பக்தர், எல்லாருமே ஆசைப்படக்கூடியவங்க. அதனால இந்திரன் வந்து கிருஷ்ணனுடைய பக்தராக இருந்தாலும் அவரும் சில நேரங்களில் வந்து தன்னுடைய பதவியை காப்பாற்றிக்கிறதுக்கு பயம், ஏக்கம், கவலையெல்லாம் இருக்கும். இந்த பதவி யாராவது வந்துடுவாங்களோ, அது யாராவது பறிச்சிடுவாங்களோ அப்படிங்கிற பயம், ஏக்கம், கவலை சில நேரங்களில் அந்த அகங்காரம் தன்னுடைய அந்த பதவியெல்லாம் நான் இந்திரங்கிற அகங்காரம் பெரிய அகங்காரம் கர்வம் இதெல்லாம் ஏற்படும். அப்போ வந்து பகவான் அவருக்கு சரியான பாடம் போட்டுவார். ஸோ இந்த இடத்துல வந்து என்ன ஆயிடுச்சுன்னா இந்திரனுக்கு பயம் வந்துருச்சு. எங்கேயாவது சத்திய தபன் வந்து தன்னுடைய இடத்துக்கு வந்துடுவாரோ அப்படின்னு பயம் வந்துட்டு இந்த ரெண்டு தேவமங்கைகள் அப்சராசை கூப்பிட்டு சொல்கிறாங்க, நீங்கள் போய் அந்த சத்திய தபனுடைய தபத்தை கெடுக்கணும், அவர் தபத்திலேருந்து வீழ்ச்சி அடைய வைக்கணும், இல்லாட்டி அவர் என்னுடைய இடத்துக்கு வந்துடுவார் அப்படின்னு அனுப்புகிறாரு. யாரு? இந்திரன். இந்த ரெண்டு பெண்களையும் அனுப்புகிறார். ஸோ அப்போ அந்த ரெண்டு பெண்களும் வந்துட்டு பூலோகத்தில் வந்து கோதாவரி நதிக்கரையில் அந்த சின்ன பாபம் கிராமத்தில் வந்து சத்திய தபன் தமம் செய்கிற இடத்துல வந்து நடனமாடுறாங்க. பல பல பெண்கள் கூட வந்துட்டு பல பல தேவமங்கைகள்லாம் வந்து வீணை வயலின் வாசிக்கிறாங்க, அப்புறம் புல்லாங்குள் ஓதுறாங்க, வாசிய கருவிகள்லாம் வாத்திய கருவிகள்லாம் வாசிக்கிறாங்க, துந்துபியெல்லாம் முழங்குறாங்க, ரொம்ப அற்புதமான கீர்த்தனம் பாடலாம் பாடுறாங்க. இப்படி அவர் அவங்க வந்து பாட்டு பாடி அவர்னா நடனமாடுறாங்க. கொலுசு ஓசை சலங்கை ஒளியெல்லாம் கேட்குது. அப்புறம் சத்திய தபன் வந்து கண் விழிச்சு பார்க்குறாரு. கண் விழிச்சு பார்க்கும்போது இந்த ரெண்டு பெண்களும் மிக அழகாக அவர் தன் உடல் அழகையை வச்சு அவங்களை கவர முயற்சி பண்ணுறாங்க. சத்திய தபன் வந்து அந்த தபத்தில் மிக உறுதியாக இருந்ததுனால அவர் அந்த பெண்களால் வீழ்த்த முடியல. அவங்க வந்து விதவிதமான போஸ்டர் உடல் அழகான அங்க அசைவுகளால் அவர் கவர முயற்சி பண்ணாங்க. சத்திய தபன் வந்து கோவம் வந்து சபிக்கிறார். தன்னுடைய தபத்தை கெடுத்த இந்த பெண்களை வந்து இந்த ரெண்டு பெண்களையும் அவர் சபிக்கிறார். நீங்கள் ரெண்டு பேரும் மரமா போகணும், நீங்கள் மரமா போயிடுங்கன்னு சபிக்கிறார். ஏன்னா ரெண்டு பெண்களும் வந்து தங்களுக்கு கிடைச்ச சாபத்தை உணர்ந்து அந்த முனிவருடைய தாமரை பாதங்கள் வந்து பிரார்த்திக்கிறாங்க. யாருடைய பாதங்களில்? சத்திய தபன். அவங்க சொல்கிறாங்க, எங்களுக்கு நாங்கள் எதுக்கு காரணம் இல்லை, எங்களுக்கு எதுவுமே தெரியாது, நாங்கள் எங்களுடைய கடமையை தான் செய்தோம், நாங்கள் வந்து தேவலோகத்தில் இந்திரன் தான் எங்கள் எஜமானன். ஸோ எஜமானன் திருப்திப்படுத்துறது சேவருடைய வேலை. ஸோ அவங்க தான் எங்களை நம்பிச்சாங்க. நாங்கள் எங்களுக்கு வந்து உங்களை வீழ்ச்சி அடையும் வீழ்த்தணுங்கிற எண்ணம் இல்லை, ஆனால் அதே சமயம் எங்கள் எஜமானுடைய கட்டளை எங்களால் நிறைவேற்ற முடியல. ஸோ அவர் தான் வந்து உங்களை வீழ்த்த சொல்லி எங்களை கட்டளையிட்டாரு. அதனால தயவுசெய்து எங்களுக்கு இதுக்கு சம்பந்தம் இல்லை, தயவுசெய்து எங்களை மன்னிச்சுக்குங்க, தயவுசெய்து எங்களுக்கு இந்த சாபத்து வந்து விமோசனம் கொடுங்க அப்படின்னு பிரார்த்தனை பண்ணுறாங்க அந்த ரெண்டு பெண்களும். அப்போது சத்திய தபன் வந்து அவங்களுடைய நிலையை உணர்ந்து அவங்கள ரொம்ப இறக்கப்படுற கருணை காட்டுறார். ஆனாலும் நான் உங்களை சபிச்சிட்டேன், அதை திரும்ப வாங்கிக்க முடியாது, கொஞ்ச காலம் வந்து நீங்கள் ஒரு சில வருஷங்கள் இங்கே நீங்கள் மரமாக இருப்பீங்க. அப்போ பரதமுனிவர் பக்தர் வந்துட்டு பல தீர்த்த யாத்திரைகள் போயிட்டு இங்கே வரும்போது அவர் இங்கே வந்து தங்கி பகவத்கீதை நான்காவது அத்தியாயம் வாசிக்கும் போது நீங்கள் இந்த மர உடலேருந்து விடுபடுவீங்க, இந்த சாபு மோச்சனம் உங்களுக்கு கிடைக்கும் இந்த பரதமுனிவருடைய தூய பக்தருடைய சங்கத்தினால அப்படின்னு ஆசீர்வதிக்கிறேன். ஸோ இப்படி தான் வந்து நாங்கள் ரெண்டு பேரும் அந்த இழந்த மரமாக இருந்தோம். ஸோ நீங்கள் இங்கே வந்து தங்கி பகவத்கீதை நான்காவது அத்தியாயம் வாசித்ததுனால நாங்கள் அந்த மர உடலேருந்து விடுபட்டு இப்போ மனித உடல் அடைஞ்சிருக்கோம். அந்த மனித உடல் வந்து ரொம்ப அரிதானது, இதில் எளிமையாக நம்ம ஆன்மீக முன்னேற்றம் அடைய முடியும். ஸோ உங்களுடைய கருணையினால் நாங்கள் மர உடலேருந்து மட்டும் விடுதலை அடையில, இந்த பிறப்பு இறப்பு இந்த சக்கரத்துலேருந்து விடுபட போகிறோம், இந்த ஜட உலக பட்டுதுலேருந்து விடுபட போகிறோம் நாங்கள். காரணம், நீங்கள் பகவத்கீதையுடைய நான்காவது அத்தியாயம் வாசித்தது தான். நீங்கள் பகவத்கீதையுடைய நான்காவது அத்தியாயத்தை வாசித்ததுனால அது வந்து எங்களுடைய கீழ்நிலையான பிறப்புலேருந்து கூட எங்களை விடுவிக்கல, எங்களை பௌதிக பந்தத்துக்கு விடுவச்சு எங்களை வந்து நீங்கள் வந்து காப்பாற்றிருக்கீங்க அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிவிட்டு அவரை சுற்றி வளம் வந்துட்டு அவங்க ரெண்டு பேரும் அந்த இடத்த விட்டு போகிறாங்க. பரதமுனிவர் தன் யாத்திரையை தொடர்றார். ஸோ இப்படி அந்த ரெண்டு பெண்களும் பகவத்கீதை நான்காவது அத்தியாயத்தை திரும்ப வாசித்து அந்த தேவங்கள் ரெண்டு பேரும் அந்த மனித உடலேருந்து விடுபட்டு அவங்க மோட்சம் அடைகிறாங்க, பகவானுடைய தாமரை பாதங்களை அடைகிறாங்க. அதனால் பகவத்கீதை நான்காவது அத்தியாயம் மிக மிக முக்கியமானது, ரொம்ப ரொம்ப அற்புதமானது, அதோடய ஸ்லோகங்கள் எல்லாமே ரொம்ப அற்புதமானது. அதனால தான் பிரபுபாதர் வந்து இந்த அத்தியாயத்துக்கு உன்னதமான அறிவு தலைப்பு கொடுத்துருக்காரு. ஸோ அந்த அத்தியாயத்தோட ஸ்லோகங்களை நம்ம கவனமாக ஸ்ரத்தையோட நம்பிக்கையோடு படித்தோம்னா நமக்கும் பகவானுடைய ஆசீர்வாதம் கிடைக்கும், நம்மளும் கிருஷ்ணனோட முன்னேற்றம் அடைவோம், பகவான் மேல தூய்மையான அன்பு ஏற்படும், பகவானுக்கு நமக்குள்ள உறவை நம்ம உள்ளபடி புரிஞ்சுட்டு அவருக்கு நிறைய சேவை பண்ணுவோம் அப்படின்னு நம்ம பிரார்த்தனை பண்ணுவோம். ஹரே கிருஷ்ணா.